بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، كل ضلالة في النار. அன்பிற்குரிய நர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேரருள், ஒரு சிறப்பான ஒரு நாளில், ஒரு சிறப்பான இடத்தில், ஒரு சிறப்பான நோக்கத்துக்காக நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று விளங்க வேண்டும். ஒரு சிறந்த சபை. இந்த சபையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, சோதனைகளின் போது ஒரு முஸ்லிம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை இந்த உன்னதமான அவனுடைய தீனுக்காக தேர்வு செய்திருக்கிறான். இது அவன் நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில், இந்த தலைப்புக்கு நாம் மிகப்பெரும் முன்மாதிரிகளாக யாரை எடுப்போம் என்றால், நபிமார்களை, இறை தூதர்களை நாம் எடுப்போம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்ற நபிமார்களுடன் வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அதை படிக்க வேண்டும். நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகளை அல் குர்ஆன் நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகளில் கோடிட்டு காட்டக்கூடிய மிக முக்கியமான இடங்களை நானும் நீங்களும் படிப்பதனூடாக நிச்சயமாக எமது ஈமான் அதிகரிக்கும், எமது நம்பிக்கை அதிகரிக்கும். அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்கள், அந்த இடங்கள் மிக முக்கியமானவைகள். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கு எதிராகிவிட்டது, அவர் ஒரு தனி மனிதராக நிற்கிறார், தனி மனிதராக இருக்கிறார், அவருக்கு முன்னால் ஒரு மிகப்பெரும் ஒரு நெருப்பு குண்டம் இருக்கிறது, இன்னும் சில நொடிகளில் வினாடிகளில் அந்த நெருப்பு குண்டத்தில் அவர் தூக்கி எறியப்பட போகிறார், அவருக்கு அங்கு உதவுவதற்கு யாருமே இல்லை, அனைவரும் அவருக்கு எதிராகிவிட்டார்கள், அவருக்காக குரல் கொடுப்பதற்கோ பேசுவதற்கோ அங்கு யாரும் இல்லை. இந்த நிலையை கொஞ்சம் நானும் நீங்களும் நாம் இந்த இடத்தில் இருந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சிந்தனை செய்து பாருங்கள், அதாவது ஒரு உலகமும் அவர்களுக்கு எதிராக திரண்டு விட்டது. அப்படியான அந்த சூழலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதட்டமும் படாமல் அவர்கள் மிக அமைதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன, என்ன வார்த்தைகளை சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சொல்லுங்க பாபு, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த செய்தியை நீங்கள் புகாரில் பார்க்கலாம். அவர்கள் எந்த ஒரு அச்சத்துக்குள் ஆகாமல் பதட்டப்படாமல் அவர்கள் யாரிடமும் உயிர் பிச்சை கேட்கவில்லை, யாரிடமும் அவர்கள் உயிர் பிச்சை கேட்கவில்லை, அவர்கள் யாருடைய காலிலும் அவர்கள் விழவில்லை. அவர்கள் மிக அமைதியாக அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ், வனிஅமல் வக்கீல், அவன் எனக்கு சிறந்த பாதுகாவலனாக பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த இடத்தில் இந்த வார்த்தைகள் வெளிப்படுவது இருக்கிறதே ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. முழு உலகமே அவர்களுக்கு எதிராக திரண்டு விட்டது. ஒரு மிகப்பெரும் நெருப்பு குண்டத்தை தயாரித்து அதிலே அவர்களை தள்ளப்போகிறார்கள். அவர்கள் அல்லாஹின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையில் அவர்கள் சற்றும் தளர்ந்து விடாமல் இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். அன்பிக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுடைய நம்பிக்கைக்கு கொடுத்த பரிசை நானும் நீங்களும் அறிவோம். அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், குல்னா நாம் சொன்னோம், யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமோடு குளிர்ச்சியாக சாந்தமாக நடந்து கொள் என்று நாம் நெருப்புக்கு கட்டளையிட்டோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ரப்பை நம்பினார்களோ, எந்த ரப்பை நம்பி வாழ்ந்தார்களோ, அதே ரப்பை தான் நானும் நீங்களும் நம்பியிருக்கிறோம். நறுமை சகோதரர்களே, நமக்கும் ஏனைய சமுதாயங்களுக்கும் மத்தியில் ஒரு பாரிய வேறுபாடு இருக்கிறது. இதை நானும் நீங்களும் நன்றாக விளங்க வேண்டும். அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பது காரண காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் சொல்லுங்க. அதை உருவாக்கக்கூடியவன், காரண காரியங்களை எவன் உருவாக்குகிறானோ அதை உருவாக்குவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பது காரண காரியங்கள் மீது. அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நெருப்பின் மீது, இல்லையா? இந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரித்துவிடும் நம்பினார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை வைத்திருப்பது யார் மீது? நெருப்பை படைத்தவன் மீது. நெருப்புக்கு எரிவதற்குரிய ஆற்றலை எந்த ரப்புல் ஆலமீன் கொடுத்தானோ அந்த ரப்பின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான இடம். புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸுல் குதுசியாக இடம்பெறுகிறது. அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். நாங்கள் தவறு செய்கிற இடம் அதுதான். நானும் நீங்களும் தவறு செய்கின்ற இடம் அது. எந்த இடம்? அல்லாஹுவை பற்றி ஒரு அடியான் எப்படி எண்ணுகிறானோ, ஒரு அடியான் எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அப்படித்தான் அல்லாஹ் அந்த அடியானோடு நடந்து கொள்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் எப்படி நம்பிக்கை வைத்தார்களோ அப்படி ரப்புடைய உதவியை கண்டார்கள், இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நறுமையான சகோதரர்களே, இப்ப எனவே நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை என்னவென்றால், முழு உலகமே நமக்கு எதிராக திரண்டு விட்டாலும், முழு உலகமே நமக்கு எதிராக திரண்டு விட்டாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறானா, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறானா, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. ஏன்? என்னோடு எனது ரப் இருக்கிறான், என்னோடு எனது ரப் இருக்கிறான். அவன் அல் குர்ஆனிலே வாக்களித்து விட்டான், நான் மூமின்களுக்கு உதவி செய்வேன், நான் மூமின்களை காப்பேன் என்று அவன் வாக்களித்து விட்டான். அருமையான சகோதரர்களே, அதே நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அதாவது முழு உலகமே நம்மை சார்ந்திருந்தாலும் அல்லாஹ் நமக்கு எதிரியாகிவிட்டால் எந்த பயனும் கிடையாது. நீ எடுத்து பாருங்க, ஃபிரௌன், அவன் மிகப்பெரும் படைபலத்தோடு, அவனுடைய ஆட்சி அதிகாரம் படைபலம் அதோடுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டி வருகிறான். அவரை ஏற்றுக்கொண்ட மக்களை விரட்டுகிறான். அவனுடைய ஆட்சி இருந்தது, படைபலம் இருந்தது, எல்லாவற்றையும் அவன் சொல்கிறான், இன்னஹா உலாய் லஷர்திமத்துன் கலீலூன், இந்த மூசாவோடு உள்ளவர்கள் ஒரு அற்பமான கூட்டம் என்று சொன்னான். மூசாவோடு உள்ளவர்கள்
மிக அற்பமான ஒரு குறைந்த கூட்டம் என்று சொன்னான். அவர்களை அவன் பொருட்படுத்தவே இல்லை. கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அவனுடைய அந்த படைபலம், ஆட்சி அதிகாரம், இந்த மிசுருடைய நதிகள் எல்லாம் எனது ஆட்சிக்கு கீழ் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னானே. நறுமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அவன் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்ற போது அவனுடைய ஆட்சி அவனுக்கு பயனளித்ததா? அவனுடைய படைகள் அவனுக்கு பயனளித்ததா? அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? அந்த கடல் முன்னால் இருக்கிறது, பின்னால் ஃபிரௌன் அவனுடைய பெரும் படை பட்டாளத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். அந்த சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறது, இன்னால முதுரகூன், மூசாவை நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். நாம் மாட்டிக்கொண்டோம், முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனும் அவனது படையும். தப்புவதற்கு வழி இருக்குதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? கல்லா, நாம் மாட்டவில்லை. நாம் என்ன செய்யவில்லை? நாம் மாட்டவில்லை. ஏன், என்ன காரணம்? இன்ன மஈய ரப்பி, என்னோடு எனது ரப் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னார்கள்? என்னோடு எனது ரப் இருக்கிறான். சயஹதீன், அவன் எனக்கு தீர்வை தருவான். நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை, வத்ரிப் பி அஸாகல் பஹர், எப்போது அந்த நம்பிக்கை வெளிப்பட்டதோ, ஒரு அடியான் ரப்பை பற்றி எப்படி என்ன ஆரம்பிக்கிறானோ அங்கு ரப்புடைய உதவி வரும். அல்லாஹ் சொல்கிறான், உமது தடியால் அந்த கடலிலே அடிப்பீராக. பெரும் பெரும் மலைகளை போன்று அவைகள் பாதைகளாக மாற்றப்படுகின்ற. நர்மையான சகோதரர்களை, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அந்த இடத்தில் அவர்களுக்கு வந்த உதவி ஃபிரௌன், அவனோடு பெரும் ஆட்சி அதிகாரம் இருந்தும் ரப் அல்லாஹ் அவனோடு இருக்கவில்லை. அவன் அழிக்கப்பட்டான், கேவலமாக அழிக்கப்பட்டான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், மூசாவை அப்படியே கடலை விட்டு விடுங்கள். அந்த அழிவை கண்களால் பார்த்தார்கள். சில அழிவுகளை நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான், என்ன, நீங்க உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களோடு ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று சொல்லுவான் அல்லாஹ். சில சமுதாயங்களுடைய அழிவு சம்பந்தமா நீங்க குர்ஆன்ல படிங்க, அல்லாஹ் சொல்லுவான், என்ன, இரவோடு இரவாக நீங்க உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களோடு ஊரை விட்டு வெளியேறுங்கள். அப்படி சொல்லி அல்லாஹ் ஊர்களை அழித்திருக்கிறான். ஆனா இந்த அழிவை பாத்தீங்கன்னா கண்ணால பாக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களும் அவன் அழிக்கப்படுவதை, அவனுடைய அந்த பெரும் ஆட்சி படைகள் அனைத்தும் அழிக்கப்படுவதை பார்க்கிறார்கள். அல்லாஹ் இப்படி ஏற்பாடு செஞ்சா பாத்தீங்களா. நருமையான சகோதரர்களே, நான் ஏன் இந்த வரலாறுகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், அதாவது சோதனைகள், சோதனைகளின் போது அல்லாஹ் எமது குரலை அதிகம் விரும்புகிறான். சோதனைகளின் போது நாம் இரு கரங்களை ஏத்தி ஏந்தி யா அல்லாஹ் என்று அழைப்பதை ரப்புல் ஆலமீன் மிக விரும்புகிறான். அந்த இடங்கள் தான் நமது ஈமான் புடம் போட்டு பார்க்கப்படுகின்ற இடங்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா சோதிப்பான். ஏன் சோதிப்பான்? யார் உண்மையான மூமின், யார் உண்மையான இறை நம்பிக்கையாளன், யார் முனாஃபிக், சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய துரோகி, அல்லாஹு தஆலா இவற்றையெல்லாம் புடம் போட்டு பார்ப்பதற்காக அல்லாஹ் சோதனைகளை தருவான். அந்த சோதனைகளில் தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சமூகத்தை காட்டி கொடுப்பவர்களாக, கூட்டிக் கொடுப்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? சமகால நிகழ்வுகளில் இவ்வளவு கேடு கட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை நான் காட்டி கொடுப்பதா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஈமான் என்ன, உரசி பார்க்கப்படுகின்ற இடம்தான் சோதனைகள், நெருக்கடிகளுக்குரிய இடங்கள். அங்குதான் நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும். அந்த இடத்தில் வெற்றி பெற்றால் அது மிகப்பெரிய வெற்றி. அந்த இடத்தில் நானும் நீங்களும் ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுடைய கால்களில் விழுந்தார்களா? உயிர் பிச்சை கேட்டார்களா? ஹஸ்பி அல்லாஹ், நான் ஏற்றுக்கொண்ட ரப் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்களா இல்லையா? இன்று நீ எடுத்து பாத்தீங்கன்னா, சாதாரண நெருக்கடிகள் வரும் போதே என்ன, ஈமானை விடுவதற்கும், இஸ்லாத்தை விடுவதற்கும், இஸ்லாத்துடைய தனித்துவங்களை விடுவதற்கும் சிலர்கள் வாரி கட்டி கொண்டு செல்கிறார்கள். நவுது பில்லா, இப்படித்தான் ஈமான்ல வெற்றி பெறுவதா? ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற போது இப்படியா நாங்க அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெற்ற மக்களாக மாறக்கூடிய விதமாயது? ஏன் குர்ஆன் வரலாறுகளை சொல்கிறது, நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது என்றால் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்தித்தவைகள் சோதனைகளும் நெருக்கடிகளும் தான். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்படுகிறது, ஐயுன்னாசி அஷத்து பலாஅன், சோதனைகளை கடுமையாக சந்திப்பவர்கள் யார் என்ன சொன்னார்கள், அல் அன்பியா, நபிமார்கள் தான் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள், கடும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள். அதற்கு அடுத்து யார், அதற்கு அடுத்து ஈமானில் அடுத்த படித்தரத்தில் உள்ளவர்கள், அதற்கு அடுத்து யார், அதற்கு அடுத்த படித்தரத்தில் ஈமானில் உள்ளவர்கள். அதனாலே நறுமையான சகோதரர்களே, நமக்கு சோதனைகள் வரும்போது மிக தெளிவான ஒரு பார்வை இருக்க வேண்டும். என்ன முதலாவது விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு சோதனைகள் வருகின்ற போது நாம் மார்க்கத்தில் நமது பேணுதலான வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளில் அதே போன்று மார்க்க விஷயங்களை பேணுகின்ற விஷயங்களில் நாம் எந்த குறைவும் செய்யாமல் இருக்கிறோமா, எந்த குறைவும் செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையில் எனக்கும் உங்களுக்கும் சோதனை வந்தால் அங்கு நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பினை என்ன? நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்களே, நபிமார்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள், நபிமார்கள் சோதிக்கப்பட்டது அவர்களுடைய அந்தஸ்துகள் பதவிகள் உயர்த்தப்படுவதற்கு. நபிமார்கள் சோதிக்கப்பட்டதற்கு அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய அந்தஸ்துகள் பதவிகள் உயர்த்தப்படுவதற்காக சோதிக்கப்பட்டார்கள். அதற்கு அடுத்து யாரு, ஈமான்ல அடுத்த ஸ்டேஜில் உள்ளவங்க, அடுத்த படித்தரத்தில் உள்ளவர்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள், அவங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அன்பையும் நேசத்தையும் பெறுவதற்காக, அதற்காக அல்லாஹ் சோதிப்பான். அப்ப நாங்க அதாவது மார்க்கத்தில் பெர்ஃபெக்டா இருக்கிறோமா, மார்க்க விஷயங்களை நல்ல முறையில் செய்கிறோமா, எந்த குறையும் செய்யாமல் இருக்கிறோமா, அந்த சூழலில் நமக்கு சோதனை வருதா? நான் நீங்கள் என்ன எடுக்கிற உள்ளத்தில் சொல்லுங்க, என்ன விஷயம், எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னை அவன் பக்கம் நெருக்கிக் கொள்ள விரும்புகிறான், அல்லாஹ் என்னை அவன் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்கும் எனது அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்துவதற்கும் அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு நாளும் எப்படி நினைக்க கூடாது தெரியுமா, நான் இவ்வளவு அமல் செய்கிறேனே, நான் இவ்வளவு இபாதத் செய்கிறேனே, எனக்கு தானே சோதனை வருது, எனக்கு தானே கஷ்டம் வருது, பாருங்க அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறான் எவ்வளவு நிம்மதியா இருக்கிறான். இப்படி நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் மார்க்கத்தில் சரியாக மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற போது சோதனைகள் வரும் என்று சொன்னால் அந்த இடத்துல நானும் நீங்களும் நம்ம சிந்தனையில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம், அல்லாஹ் இதன் மூலம் என்னை அவன் பக்கம் நெருக்கிக் கொள்ள விரும்புகிறான். இது முதலாவது விஷயம். இரண்டாவது அடுத்து ஒன்று இருக்குது, என்ன, நாம் மார்க்கத்தில் குறைகள் செய்கிறோம், நமக்கு நம்மிடத்தில் மார்க்கத்தில் பேணுதல் இல்லை, அமளிபாதத்துகளில் குறைபாடு இருக்கிறது, ஏனையவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு இருக்கிறது, நம்மிடம் ஓட்டைகள் இருக்கின்றன. இப்படியான சூழலில் நமக்கு சோதனை வந்தால், நல்லா கவனிங்க முக்கியமான தலைப்பு, இப்படியான சோதனைகள்ல இப்படியான சூழலில் நாம் மார்க்கத்தில் குறைகள் நம்மிடம் இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு சோதனைகள் வந்தால் அப்போது நமது பார்வை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அதாவது நான் எனது குறைகளை திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான். எதற்கெல்லாம் சோதிக்கிறான், எனது குறைகளை கஷ்டங்களை அதாவது எனது குறைகளை நான் சரி செய்து கொள்வதற்காக, இந்த குறைபாடுகளை நான் நீக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். அருமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இடங்கள் தான் மக்கள் சருகிச் செல்கின்ற இடங்கள், மக்கள் வழிதவருகின்ற இடங்கள், மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்ப நமக்கு தெரியும் ஒரு சோதனை ஒரு கஷ்டம் வருதா, உடனே நாங்கள் எதை பார்க்க வேணும், எதை பார்க்க சொல்லுங்க, நான் எனது அமல்களில் என்ன குறைவிட்டேன், மார்க்க விஷயத்தில் என்னிடம் எதில் குறை இருக்கிறது, அதைத்தான் நாங்கள் செக் பண்ண வேணும். நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது நாங்கள் உடனே ஒரு மீள் பரிசீலனை என்ன செய்ய வேண்டும், ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எப்படி என்றால் நான் எதில் விட்டேன், இன்று நான் சுபகத்தோடு தொழுதேனா, முதலாவது விஷயம் சுபகை இன்று நான் ஜமாத்தோடு தொழுதேனா, ஏன் எவன் சுபகை தொழுதானோ அவன் அல்லாஹுடைய பொறுப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கிறான். அப்படி அதாவது எனது குறைகள் என்ன, எனக்கு இந்த சோதனை கஷ்டம் வருகிறது என்றால் நான் விட்ட தவறு பிழை என்ன, அதை நான் சரி செய்ய வேண்டும், அதற்காக சோதனை வரும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு மோசமான கூட்டத்தை பத்தி சொல்றான், ஒரு மோசமான சாரா, யார் அவங்க, வமினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ يَتَّبِعُ النَّبِيَّ. என்ன, மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வை ஒரு ஓரத்திலிருந்து வணங்குவாங்க. எப்படி வணங்குவார்கள், எல்லா இடத்துக்கும் எல்லா மூஞ்சையும் காட்டிக்கொள்றது. அப்படி ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? அங்க போனா நாங்க உங்களோட தான், இங்க வந்தா நாங்க உங்களோட தான். புரியுதா சொல்றது? இவர்கள் அல்லாஹ் ஒரு சாரா சொல்றான், இவர்கள் அல்லாஹ்வை ஒரு ஓரத்திலிருந்து வணங்குவார்கள். அலா ஹர்ஃப், இவர்களுக்கு ஏதாவது நன்மை நடந்து விட்டால் அல்ஹம்துலில்லா, ஏதாவது நன்மை நடந்துட்டா என்ன அல்ஹம்துலில்லா. இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால் அப்படி தலகீழா மாறுவான். தலகீழா என்னென்ன பாத்தீங்களா, தாடியை காணல, பேணுதலான வாழ்க்கையை காணல, பள்ளிக்கு ஆளை காணல, தொழுகைக்கு காணல, இபாதத்தில் ஈடுபாடு இல்லை. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, என்ன ஒரே ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கும். அந்த ஒரு பிரச்சனையில அவன் காணா போயிடுவான். இவர்கள் தான் ஒரு ஓரத்திலிருந்து அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள். இவர்கள் மிக பெரும் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த மோசமான கூட்டத்தில் நானும் நீங்களும் சேர்ந்துடக்கூடாது. பார்க்குறோமே இல்லை என்று சிலரை, ஏதாவது கம்பெனியில் பிரச்சனைடா என்ன தொழுகிறது இல்லை, மார்க்க விஷயங்கள் அப்படி விட்டாச்சு, பயானுக்கு வாரதில்லை, என்ன வந்து வந்து பார்த்தா ஒன்றும் நடக்குதில்லை. இப்படியா இதா பார்வை? நேர்மையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபிமார்களுடைய முன்மாதிரிகளை சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான் என்றால், அது தொழுகைக்கு மாத்திரமல்ல முன்மாதிரி, நெருக்கடிகள் சோதனைகள் கஷ்டங்கள் அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவற்றை எப்படி எதிர்கொண்டார்கள், அதில் எவ்வளவு சகிப்பு தன்மையோடு செயல்பட்டார்கள், நானும் நீங்களும் இதை சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு சொன்ன அடிப்படை என்ன, அதாவது சோதனைகள் அல்லாஹு தஆலா சோதிப்பது, ஒரு மூமினை சோதிப்பது, நான் சொன்ன இந்த ரெண்டு விதத்தில் ஏதாவது ஒன்றாக இருக்கும். அவர் மார்க்கத்தில் பெர்ஃபெக்டா இருக்கிறாரா, அவரது அந்தஸ்துகள் பதவிகள் உயர்த்தப்படுவதற்காக. அது மாத்திரமல்ல, அதன் மூலம் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த சோதனைகள் பாவங்களுக்கு பரிகாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, காலில் தைக்கக்கூடிய முள் உட்பட சொன்னார்கள், அது கூட உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நேர்மையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம், அந்த பயணத்தை எப்படி ஆரம்பித்தாங்க, ஒளிந்து மறைந்து. இன்று நமது நாட்டில் நீங்க பார்த்துருங்க, இலங்கையுடைய செய்தி சிலர் என்ன, அவங்களோட சிந்தனை பிறழ்வுகள் காரணத்தால், வழிகட்ட சிந்தனைகளுக்கு அவர்கள் அகப்பட்டு கொண்ட காரணத்தால் அப்பாவி மக்களுடைய உயிர்களை குடித்தார்கள். நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் மக்காவில் பட்ட கஷ்டத்தை விடையா, அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை காபாவிலே தொழும் போது அங்கு 360 சிலைகள் இருந்தன, பொறுமையாகத்தான் இருந்தார்கள், மிக பொறுமையாகத்தான் இருந்தார்கள், அல்லாஹுவை பொறுமையோடு வணங்கினார்கள், எந்த சிலையிலும் அவர்கள் கை வைக்கவில்லை இல்லையா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் எந்த அநியாயத்தையும் செய்யவில்லை. அல்லாஹுவை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயத்தில் அல்லாஹ்வுக்காக சுஜூத் செய்கின்ற போது ஒட்டகத்துடைய அழுகிய குடலை கொண்டு வந்து போட்டார்கள். நர்மை சகோதரர்களே, அல்லாஹுவை தொழுத அந்த இபாதத் அந்த வணக்கத்தில் இருக்கின்ற போது இந்த அநியாயத்தை செய்தார்கள், பொறுமையோடு இருந்தார்கள். அன்னாருடைய அருமை மகளார்தான் அதை வந்து எடுத்து விடுகிறார்கள். நாம் நமது நாடுகளில் இப்படியான நெருக்கடிகளை சந்திக்கவில்லை, சந்திச்சுக்கிறோமா? நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொழும் போது இந்த அநியாயத்தை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இதை நமக்கு பார்த்து கொண்டு இருக்க முடிந்ததே தவிர எதுவும் செய்ய முடியவில்லை. அவ்வளவு பலவீனமுற்றிருந்தோம், அவ்வளவு பலவீனமுற்றிருந்தோம். அங்கு ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், பொறுமை. என்ன சொன்னாங்க? பொறுமை. என் அருமை சகோதரர்களே, அவ்வளவு நெருக்கடிகள், அப்படியான நெருக்கடிகளை நானும் நீங்கள் நமது நாடுகளில் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில இருக்கிறார்கள், ஒரு புடவையை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் போட்டு இருக்குகிறார்கள், கண்கள் பிதுங்கி வெளியே வர பார்க்கிறது. சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து அவனை தள்ளிவிட்டு சொல்கிறார்கள், ஒரே ஒரு ரப்பை வணங்க சொன்ன இந்த மனிதரையா நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அங்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையைத்தான் சொன்னார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் மக்காவுக்கு வந்து ஒரு மாதம் காத்திருந்தேன், ஒரு மாத காலம், எதுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறது. மக்காவில் வந்து ரசூலுல்லாஹ்வை பேரை சொல்லி கேட்க முடியாத நிலை, ரசூலுல்லாஹ்ங்கள பேரை சொல்லி கேட்க முடியாது. ரசூலுல்லாஹ்ங்கள சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்றாங்க எவ்வளவு காலம், ஒரு மாதம். முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, ஒரு நாள் இரவு நேரத்தில் எல்லோரும் தூக்கத்தில் இருக்கின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலும் கஅபாவுக்கு வருகிறார்கள் அதை தவாப் செய்வதற்கு. அந்த இருளில், அந்த பிந்திய இரவில் தான் நான் அவர்களை அணுகி, இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பார்கள் என்று கண்டுகொண்டு நான் அவரை நெருங்குகிறேன், நெருங்கி உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என்ற செய்தியை சொல்கிறேன். இவ்வளவு நாட்கள் வந்து 30 நாட்கள் என்ன சாப்பிட்டீர்கள், ஜம்சம் நீர் மாத்திரம் தான் எனது உணவாக இருந்தது சொல்கிறார்கள். ஜம்சம் நீர் இது மாத்திரம் தான் எனது உணவு. ரசூலுல்லாஹ் அப்போது சொன்னார்கள் அது முபாரக்கா, பரக்கத்து நிறைந்தது, அது உணவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நறுமை சகோதரர்களே, இப்படியான நெருக்கடிகளை நானும் நீங்களும் சந்தித்தோமா நமது நாடுகளில்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எதிர்த்து போரிட சொன்னார்களா? அங்கு சொன்னதெல்லாம் பொறுமை, பொறுமையைத்தான் சொன்னார்கள். யாசிர் ரலியல்லாஹுடைய குடும்பம், அம்மா ரலியல்லாஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், சுமையா ரலியல்லாஹு அவர்கள், மொத்த குடும்பமும் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தால போகும்போது சொல்வார்கள், பொறுமையாக இருங்கள் யாசிரின் குடும்பத்தினரே, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான் என்று சொல்வார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இவ்வளவு ஒரு நெருக்கடி சோதனைகள், இந்த சோதனைகள் 13 வருட காலம் சோதனைகள் அதிகரித்ததை தவிர குறையவில்லை. அதன் பிறகு 3 வருடங்கள் தொடர்ச்சியாக ஒரு கணவாயில் சமூக பரிஷ்காரம் செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களும் குறைசி குடு கோத்திரத்தினரும் அப்படியே, யாரும் எந்த தொடர்பும் அவர்களோடு வைத்துக் கொள்ளக்கூடாது. வியாபார கொடுக்கல் வாங்கல் திருமண ஒப்பந்தம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அறிவிப்பை காபாவில் எழுதி போடுகிறார்கள். 3 வருடங்கள் எதை சாப்பிட்டார்கள், இலைதலைகளைத்தான் சாப்பிட்டார்கள். மிருகங்கள் விட்டைகளை போடுவது போன்றுதான் அவர்கள் விட்டைகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள், அவங்களுடைய அந்த தேவைகள் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். எதிர்த்து போராடவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முக்கியமான இடம் இது. குர்ஆன்ல சில வசனங்களை மேலோட்டமாக எடுத்து காபிர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்று வசனத்தை சொன்னால் இளைஞர்கள் வழிந்து வருவார்கள். வசனங்கள் சரியாக புரியப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் குர்ஆனுக்குரிய விளக்கம். அந்த 23 வருட கால வாழ்க்கை எடுக்கப்பட வேண்டும். அங்கு போராடவில்லை, அங்கு போராட்டம் கிடையாது, பொறுமைதான் அங்கு சொல்லப்பட்டது. அந்த 13 வருட கால நெருக்கடியான சோதனை நிறைந்த வாழ்வுக்கு பிறகு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கப்பட்டு தலைமை உருவாக்கப்பட்ட பிறகுதான் ஜிஹாதுடைய கட்டளை வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த கட்டளையை கொண்டு போய் எங்க மக்காவுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணக்கூடாது. இது 13 வருட வாழ்க்கை என்பது இது தனியான ஒரு முன்மாதிரி. நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நாம் இப்போது எந்த வாழ்க்கையை வாழுகிறோமோ அதுதான் நமக்கு முன்மாதிரி. அருமையான சகோதரர்களே, உதினலில் லதீன யுகாதலூன, அல்லாஹ் போருக்கான அனுமதியை கொடுக்கிறான் மதீனாவுக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கப்பட்ட பிறகு. பி அன்னஹும் துலிமு, சும்மெல்லாம் அல்லாஹ் அனுமதியை கொடுக்கல, ஒரு உயிரை வாங்குவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தது. அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 13 வருடங்கள். அந்த அநியாயம் அதோடு நிற்கவில்லை, அவர்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரிஹம், எந்த ஒரு நியாயம் இன்றி அவங்களோட வீடுகளை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அநியாயமாக வெளியேற்றப்பட்டார்கள். அப்படியான அநியாயக்கார கூட்டத்துக்கு எதிராகத்தான் போருக்கான கட்டளை வந்ததே தவிர முஸ்லீம் அல்லாதவர்களை கண்ட இடத்தில் கொள்ளுமாறு சொல்லவில்லை. இதில் நானும் நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய அந்த வசனங்கள் அப்ளை பண்ணப்படுவது இந்த எதிரிகள் ஹர்பியூன் காஃபிர்கள் நாங்கள் எடுத்தா அதில் ஒரு சாரார் தான் இஸ்லாத்துக்கு எதிராக போரிடக்கூடிய, போரை அறிவிப்பு செய்யக்கூடிய இந்த அநியாயக்காரர்கள், அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த அறிவிப்பை தவிர. பாதுகாப்பாக வாழக்கூடியவர்கள், பாதுகாப்பாக வாழ விரும்புபவர்கள், வரிகளை கட்டி வாழ விரும்புபவர்கள் இவர்களுக்கு எதிரானது அல்ல. இதை நாம் நானும் நீங்கள் மிக தெளிவாக விளங்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வழிகட்ட ஒரு சாரார் என்ன செய்தார்கள், இவர்கள் செய்த அநியாயத்தின் காரணத்தால் இன்று முஸ்லீம்களுக்கு என்ன ஜும்மாவுடைய தொழுகையை தொழ முடியாத ஒரு நிலைக்கு முஸ்லீம் சமூகத்தை தள்ளினார்கள். இலங்கையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அநியாயத்தை செய்த ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த அநியாயக்காரர்கள், இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த பயங்கரவாதம், இந்த தீவிரவாதம் இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நானும் நீங்களும் மிக நன்றாக விளங்க வேண்டும். நாம் எப்போதும் மார்க்கத்தை சரியாக உரிய முறையில் உரியவர்களிடமிருந்து எடுக்க வேண்டும். இல்லை என்றால் எம்மை என்ன செய்வார்கள்? வழிகெடுத்து விடுவார்கள். வசனங்களுக்குரிய சரியான விளக்கம் என்ன, பின்னணி என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு எப்படி அதற்குரிய விளக்கத்தை கொடுத்தார்கள், அவங்க வாழ்ந்து காட்டினாங்க, அனைத்தும் முக்கியம் இல்லையா? ரசூல் நாங்க ஏன் மக்காவை எதிர்த்து தாக்கவில்லை? ஏன் தாக்கல? தாக்கினா இழப்பு அதிகம், பலவீனமாக நாங்க குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறோம், நம்மோடு இருப்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், பலவீனவான்கள், திருப்பி அடிச்சா என்ன, இழப்பு அதிகம். அங்க அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்யவில்லை. இப்ப இந்த நமது சமுதாயத்தில் இப்படி சிலர் செய்கின்ற காரணத்தால அதுல வந்து இழப்புகள், அதிக இழப்புகளை சந்திக்க வேண்டியது யார்? முஸ்லிம் சமூகம். அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அதற்கு பிறகு அந்த கஷ்டங்களை சந்திப்பதும் அந்த சமூகம் என்ன, இன்று ஒரு குற்றவாளி குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் நாம் தளர்ந்து விடக்கூடாது, நன்றாக விளங்கிக்கொள்ளுங்கள். நாம் என்ன செய்யக்கூடாது? முஸ்லீம்கள் ரப்பின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சமுதாயம் தளரக்கூடாது, இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனைகள் வரும்போதுதான் உறுதி மிக அவசியம் இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உஹதுடைய போர்களை முடித்து மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். மதீனாவுக்கு திரும்புகின்ற போது, அதாவது நபி தோழர்களுடைய உடல்களில் அவங்களுடைய இரத்தங்கள் அப்படியே வழிந்து கொண்டிருக்கிறது, காயங்கள்ல இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. 70 மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த காயங்களோடு மதீனாவை நோக்கி திரும்புகிறார்கள். மறுபடியும் ஒரு செய்தி வருகிறது, என்ன, எதிரிகள் மறுபடியும் மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்க இந்த சந்தர்ப்பத்தை, கொஞ்சம் என்ன நினைங்க, அதாவது போர் முடிந்து பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு காயங்களோடு மதீனாவை வருகிறது, மறுபடியும் செய்தி வருகிறது, மதீனாவை நோக்கி எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை பாருங்க, அதாவது யாரும் ஆயுதங்களை வைக்கக்கூடாது, யாரெல்லாம் என்னோட உகதில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் வர வேண்டும், முனாஃபிக்குகள் அல்ல, இடையில் அதாவது கழுத்தறுத்தவர்கள் அல்ல, என்னோடு கலந்து கொண்டவர்கள் மாத்திரம் ஹம்ராவுல் அசதை நோக்கி புறப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், காயங்களுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பை அவர்கள் ஏற்றார்கள். அந்த நேரத்திலே முனாஃபிக்குகள் சொன்னார்கள், உங்களுக்கு எதிராக பெரும்படை திரண்டு விட்டது, உங்களுக்கு எதிராக பெரும்படை திரண்டு விட்டது. அச்சத்தை ஏற்படுத்தினார்கள் உள்ளங்கள்ல, சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல அச்சத்தை ஏற்படுத்த முனைந்தார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தெரியுமா, வகாலு ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வகீல். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எமக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன். அருமையான சகோதரர்களை அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் அந்த நெருக்கடியிலிருந்து அவர்களை பாதுகாத்தான், வலம் யம்சஸ்ஹும் சூ, எந்த ஒரு நெருக்கடியும் அவர்களை பிடிக்கவில்லை. ஏன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு பின்னால் பயணித்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க யாருக்கு பின்னால போறோம்? இன்று நிறைய பேர் என்ன, காவிர்களை மகிழ்விக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நர்மையான சகோதரர்களே, ஒரு நாட்டில் நாம் வாழுகின்ற போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு எதிராக யார் போராடவில்லையோ, அவர்களோ உங்களை யார் உங்களுடைய வீடுகளை விட்டு அநியாயமாக வெளியேற்றவில்லையோ, அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அந்த அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வது, நீதியாக நடந்து கொள்வது, இதை அல்லாஹ் ஒருபோதும் தடுக்கவில்லை. அல்லாஹ் இதை தடுக்கல, நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல பண்புகளை காட்ட வேண்டும். நட்பண்புகள் மூலம்தான் இஸ்லாம் வளர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வஹ்ஷியை மன்னித்தார்கள், சுமாமாவை மன்னித்தார்கள், பெரும் பெரும் அநியாயக்காரர்களை எல்லாம் மன்னித்தார்கள். வரலாறு இருக்கிறது, இவ்வளவு அநியாயங்கள் செய்தவர்கள் மக்காவில் இருந்தார்களே. மக்கா ஹிஜ்ரி 8 வெற்றி கொள்ளப்படுது, போய் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் பெரும் பெரும் அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள், சாதாரண அநியாயங்கள் செய்தவர்கள் அல்ல. 13 நிம்மதியாக வாழவிடவில்லை மக்காவில், அது மாத்திரமல்ல மதீனாவுக்கு சென்ற பிறகும் நிம்மதியாக வாழவிடவில்லை. படை திரட்டி சென்று மதீனாவில் தாக்கினார்கள், பல சஹாபாக்குடைய உயிர்களை குடித்தவர்கள், அவ்வளவு அநியாயக்காரர்கள் முன்னால் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்ப நினைச்சு பாருங்க, நர்மையான சகோதரர்களை, சாதாரண ஒரு நிலையாது, என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் சிறந்த மனிதர் என்று அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறந்த மனிதர், நல்ல மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூசுப் எப்படி தனது சகோதரர்களை மன்னித்தார்களோ அதே வார்த்தையை தான் என்று சொல்லி, நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று அறிவித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், மன்னிக்கப்பட்டவங்க யாரு, பெரும் பெரும் அநியாயங்களை செய்தவர்கள். என் அருமை சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம். எனவே சரியாக நாம் விளங்க வேண்டும். எனவே நாம், அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயக்காரர்களை மன்னித்திருக்கிறார்கள், நமக்கு எந்த அநியாயமும் செய்யாத அப்பாவி மக்களை இவர்கள் அதாவது கொலை செய்தார்களே, எந்த அடிப்படையில் இதை எடுப்பது? அதாவது எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத பயங்கரவாதம், தீவிரவாதம் என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு ஒரு வெறித்தனமான ஒன்று. அது ஒருபோதும் இஸ்லாம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு என்ன போதித்தார்கள்? ரஹமத்தை போதித்தவர்கள். இன்னமா புஇஸ்து ரஹ்மா என்று சொன்னார்கள், நான் ரஹமத்தாக அனுப்பப்பட்டவன் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் இது. என்ன? அதாவது இவர்கள் இப்படியாக சில குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து இளைஞர்களுடைய தலைகளை கழுவி வழிகெடுக்கிறார்கள். இதில் கவனமாக இருக்க வேண்டும். சரியாக குர்ஆனுடைய வசனங்களுடைய விளக்கங்களை நானும் நீங்களும் விளங்க வேண்டும். அதனுடைய பின்னணிகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி விளங்கினார்கள்? சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள்? அடுத்து நீங்க எடுத்து பாருங்க. அதாவது இந்த தற்கொலை தாக்குதல், இஸ்லாம் இதை அனுமதிக்குதா? தற்கொலையை அனுமதிக்குதா இஸ்லாம்? அல்லாஹ் சொல்லலாம், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள். வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். லா வரர வலா திரார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் தனக்கும் தீங்கிழைக்க கூடாது, பிறருக்கும் தீங்கிழைக்க கூடாது என்று சொன்னார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் படைத்த உயிர், அல்லாஹ் அனுமதித்த சில விஷயங்களுக்காகத்தான், அதாவது மரண தண்டனை இஸ்லாம் சொல்கிறது, அல்லது இஸ்லாம் சில சந்தர்ப்பங்களில் அந்த தண்டனை அனுமதிக்கிறது. அது தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அவன் அவனுக்கு அதிகாரம் இல்லை தனது உயிரை எடுப்பதற்கு. அவர்கள் எப்படி தங்களை தற்கொலை செய்து கொண்டார்களோ அதே போன்று நரகத்தில் காலாகாலம் அவர்கள் அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு கத்தியால் தன்னை குத்தி தற்கொலை செய்து கொண்டானா, அப்படி தண்டனை அனுமதிப்பான். ஒரு மலையிலிருந்து குதித்து அவன் தற்கொலை செய்து கொண்டானா, அது போன்று நரகத்தில் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். இப்படி அவன் அவன் எப்படி தன்னை மாய்த்துக் கொண்டானோ அது போன்று அவன் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பான் என்ற ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீம்ல பதிவாக இருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒரு போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வீரமாக போரிட்டுக் கொண்டிருந்த ஒருவரை பார்த்து சொல்கிறார்கள், இவர் நரகவாதி என்று சொன்னார்களா இல்லையா? ஒரு தோழர் சொல்கிறான், அவருக்கு பின்னாலே போய் போய் அவருக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கிறேன். மிக வீரமாக போரிட்டார், அவரை போன்று யாரும் போரிடவில்லை என்கின்ற அளவுக்கு வீரமாக போரிட்டார். ஆனால் அவருடைய உடலில் ஏற்பட்ட ஒரு காயத்தின் காரணத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது வாதாளை குத்தி கொண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இவரை நரகவாதி ஆரம்பத்தில் சொன்னார்களே, நினைச்சு பாருங்க, போர்ல எதிரிகளை சந்தித்த ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நரகவாதி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே தனது உயிரை எடுப்பதற்கு ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை, அடுத்தவன் உயிரை எடுக்கிறது, யார் அதிகாரம் கொடுத்தது? அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், வைதல் மவூதத்து சுயிலத் பி ஐ தன்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்டதே பெண் குழந்தைகள் ஜாஹிலிய காலத்தில் இருந்துச்சா இல்லையா? அல்லாஹ் எழுப்பி மறுமையில் கேட்பான், எந்த அநியாயத்துக்காக இவைகள் கொல்லப்பட்டன? அல்லாஹ் கேட்பான், சுபஹானல்லாஹ், விடமாட்டான். அந்த குழந்தைகளுக்காக அல்லாஹ் பேசுவான், பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்களா இல்லையா? அல்லாஹு தஆலா கேப்பா, இந்த நவீன காலத்திலும் நவீன வடிவில் அந்த அநியாயங்கள் சிறந்து கொண்டிருக்கிறது இல்லையா? கட்பறைகள்ல என்ன சமாதிகள் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் இந்த அநியாயத்தை மறுமையில் நிச்சயமாக கேட்பான், விடமாட்டான். நர்மையான சகோதரர்களே, அப்ப எனவே ஒரு பூனையை கட்டி வைத்து உணவு கொடுக்காத காரணத்தால் அந்த பூனை மரணிக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னால் அந்த பெண் நரகில் இருப்பாள், அந்த பெண் எனக்கு நரகத்தில் காட்டப்பட்டாள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். நர்மையான சகோதரர்களை, பூனையுடைய உரிமை, இதை பேசிய மார்க்கம் இஸ்லாம், சாதாரணமான மார்க்கம் அல்ல. எனவே நானும் நீங்களும் இதை விளங்க வேண்டும். எனவே நர்மையான சகோதரர்களே, அதாவது நமக்கு சில நெருக்கடிகள் வரும், நாம் வாழக்கூடிய நாடுகள் இப்படி சில விடக்கூடிய தவறுகளின் காரணத்தால் வரும், பல வடிவங்களில் வரும். ஆனால் சோதனைகள் நெருக்கடிகளின் போதுதான் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படிங்க, அதை கட்டாயம் நானும் நீங்களும் படிக்க வேண்டும். அந்த வாழ்க்கை வரலாற்றில் அல்லாஹ்வுடைய தூதர் நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகளின் போது எப்படி ரப்பின் பக்கம் திரும்பினார்கள். நாளை பத்ர் நடக்க போகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தனது இரு கரங்களை ஏந்தி பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், போதும் இறை தூதர் அவர்களே, போதும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்ற அளவுக்கு அனைவரும் தூங்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் துஆவிலே இருந்தார்கள் என்று சொன்னால் இது ஒரு மூமினுக்குரிய முன்மாதிரி. என்ன நெருக்கடிகள் சோதனைகளின் போது இறைவன் பால் கையேந்த வேண்டும். ரப்போடு தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். யா அல்லாஹ் என்று கையேந்த வேண்டும். யா காஷிஃபுர் நெருக்கடிகளிலிருந்து விடுவிப்பவனே என்று அழைக்க வேண்டும். நர்மையான சகோதரர்களே, அதாவது நீங்க எந்த நெட்வொர்க் உங்களுக்கு இல்லா போனாலும், எதில் உங்களுக்கு கவரேஜ் இல்லா போனாலும், இந்த கவரேஜை நெட்வொர்க்கை எவனாலும் இல்லாமல் ஆக்க முடியாது இல்லையா? நினைச்சு பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுடைய இருள், அந்த மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கிறார்கள், அங்கு எங்களுக்கு எந்த கவரேஜும் கிடைக்காது. கிடைக்குமா? மீனுடைய வயிற்றுக்குள் ஏதாவது கவரேஜ் கிடைக்குமா? எந்த நெட்வொர்க்கும் கிடைக்காது. ஆனால் அவர்களுக்கு தெரியும், அந்த ரப்போடு மாத்திரம் தொடர்பு வைக்கலாம், ஏதை வேணாலும் அதை இல்லாமல் ஆக்க முடியாது. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். கேட்டார்களா இல்லையா? லா இலாஹ இல்லா அந்த, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுபஹானக, நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். இன்னி குந்து மினல் லாலிமீன், நான் ஒரு அநியாயக்காரன். சுபஹானக, ஒரு நபி சொன்ன வார்த்தைகள். இன்னி குந்து மினல் லாலிமீன், நான் ஒரு அநியாயக்காரன். இன்று நம்மை நாம் என்ன நினைக்கிறோம்? நாங்க தூயவான்கள், நாங்க பரிசுத்தவான்கள், நாங்க எந்த தவறும் செய்யல, அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். ஒரு நபி கேட்கிறார், இன்னி குந்து மினல் லாலிமீன். நர்மையான சகோதரர்களே, அந்த இடத்தில் ரப்பை தவிர வேறு யாரும் அவரை பாதுகாக்க முடியுமா? ரப்பை தவிர அந்த அழைப்பை வேறு யாரும் செவியேற்க முடியுமா? ஃபஸ்தஜபனா லஹு, அல்லாஹ் சொல்கிறான், நாம் அந்த அழைப்பை ஏற்றோம். சுப்ஹானல்லாஹ், ஃபஸ்தஜபனா லஹு, நாம் அந்த அழைப்பை ஏற்றோம், அந்த நெருக்கடியிலிருந்து நாம் அவரை பாதுகாத்தோம். அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக்கு ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன், இவ்வாறுதான் மூமின்களை பாதுகாப்பதே நமது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் அழைக்கவில்லை, அதான் பிரச்சனை. நர்மையான சகோதரர்களே, அப்ப எனவே எந்த நெட்வொர்க் இல்லாவிட்டாலும், சொல்லாங்க சொல்றாங்களே அந்த பனு இஸ்ரவேலர்களோட மூன்று மனிதர்களுடைய சம்பவம், அந்த குகையை ஒரு பெரும் கல் அடைக்கிறதே, வெளி உலகத்துக்கு ஏதாவது நெட்வொர்க் இருக்குதா? சத்தம் போட்டு அழைத்தா வெளியே கேட்குமா? அங்கு எந்த ஒரு தொடர்பும் கவரேஜும் கிடையாது, வெளி உலகுக்கு அவர்களால் தொடர்பு வைக்க முடியாது. ஆனா ஒன்று மட்டும் இருக்கும், அது அறுக்கவே முடியாது. அது என்ன? ரப்போடு உள்ள தொடர்பு. என்ன செய்தார்கள் மூன்று பேரும்? என்ன சொன்னார்கள்? நாம் அல்லாஹ்வுக்காக செய்த ஒரு அமலை முன்வைத்து கேட்போம். சுப்ஹானல்லாஹ், அங்கு சொத்து செல்வங்கள், அவருடைய ஆட்சி அதிகாரம், பட்டம் பதவி எதுவும் செல்லுபடியாகாது, எதுவும் அங்க பயனளிக்காது. மூன்று பேரும் எடுத்த முடிவென்ன? நாம் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக செய்த ஒரு அமலை வைத்து அல்லாஹ்விடம் கேட்போம். அதன் மூலம் தான் அந்த கல் என்ன செய்தது, அவர்கள் அந்த வாயிலை விட்டு அகன்றது என்பதை நாம் பார்க்கிறோம். நர்மையான சகோதரர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அவர்கள் கீழே பார்த்தால் எங்களை பார்ப்பார்கள். ஏன்னா அந்த குகை, நீங்க சவுர் குகை எடுத்தீங்கன்னா ஒரு பெரும் குகை கிடையாது, வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியும். சவுர் குகை நீங்க பார்த்துருப்பீங்க, அது வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியும். அதாவது வாயிலை சுற்றி எதிரிகள் வந்து விட்டார்கள். மக்காவில் என்ன அறிவிப்பு செய்திருக்கிறார்கள்? முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடோ அல்லது அவரது தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகங்கள் சன்மானமாக வழங்கப்படும். 100 ஒட்டகங்கள், ஒன்று ரெண்டு அல்ல, 100 ஒட்டகங்கள் பரிசு அறிவித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைக்கு. முழு மக்காவும் அவர் வலை வீசி தேடுகின்ற நிலை, நினைச்சு பாருங்க. அன்பிற்குரியவர்களே, வாயிலை சுற்றி வந்து விட்டார்கள், கீழே பார்த்தால் கண்டுகொள்வார்கள், கீழே பார்த்தா தெரிந்துடும். இந்த சந்தர்ப்பத்தை அவங்கள்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் பாதுகாக்க முடியுமா? இந்த நேரத்தில், இந்த இடத்துல ரப்பை தவிர வேறு யாருக்கும் பாதுகாக்க முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் மிக அமைதியாக சொல்கிறார், அபூபக்கரை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நாம் இருவர் மாத்திரமல்ல, எம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கவலை வேண்டாம், கவலையை விடுங்க, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அன்ஸலல்லாஹு சகீனா, அல்லாஹ் அமைதியை இறக்கியதாக சொல்கிறான். நீங்கள் பார்க்காத ஒரு படையை கொண்டு அவர்களை பலப்படுத்தியதாக சொல்கிறான். அந்த இடத்தில் ரப்பை தவிர வேறு எவனாலும் பாதுகாக்க முடியாது. எனவே நர்மையான சகோதரர்களே, இதை நானும் நீங்களும் விளங்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகள் வருகின்ற போது ரப்போடுள்ள நெருக்கம் அதிகரிக்க வேண்டும். அந்த நெருக்கம் இன்னும் இன்னும் கூட வேண்டும். மார்க்கத்தின் மீது பற்று அதிகரிக்க வேண்டும். என்று பார்த்தீங்கன்னா என்ன, ஏதாவது சில அறிவித்தல்கள் வரும்போது என்ன, நாங்கள் கொஞ்சம் மார்க்கத்தை விட்டு தூரமாக இருந்தால் நல்லம் என்ற மாதிரி நினைக்கிறார்கள். நவுதுபில்லா, மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தால் நல்லம், தாடி இல்லாமல் இருக்கிறது நல்லம், நமது பெண்கள் இஸ்லாமிய ஆடையை பேணாமல் இருப்பது நல்லம் என்ற மாதிரி நினைக்கிறார்கள். நவுதுபில்லா, இவர்கள் வந்து ஈமானில் வெற்றி பெறக்கூடியவர்களா? சோதனைகள் நெருக்கடிகள் வரும்போது தான் உறுதி வேணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, குல் ஆமந்து பில்லாஹி சும்ம இஸ்தகீம் என்று, அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு பிறகு உறுதியாக இரு என்று சொல்றாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொண்டாச்சு, அதுக்கு பிறகு எந்த அநியாயத்தையும் செய்ய என்ன சொன்னாங்க? நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், அதுக்கு பிறகு நீ விரும்பியதை செய்ய அப்படியே சொன்னாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல், பிறகு அதில் உறுதியாக இரு, என நிச்சயமாக சோதனை வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும். அல்லாஹ்வை ரப்பாக நீ ஏற்றால் சோதிக்கப்படுவாய், பல விதத்தில் சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், அந்த சோதனைகளில் வெற்றி பெற வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்ம இஸ்தகாம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று எவர் அதில் இஸ்திகாமத்தாக, எங்க இஸ்திகாமத்தாக இருப்பது ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு அல்ல, ஏதாவது என்ன ஒரு சிந்தனை வந்தா அல்லது ரமலான் காலத்தில் இல்ல, மௌத்து வரை எவர்கள் இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ மரண வேளையில் மலக்குகள் இறங்கி வருவார்கள், வந்து சொல்வார்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த இடத்துல யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத இடம் அது இல்லையா? மனைவிக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா? பெற்றோர்களுக்கு சொல்ல முடியுமா? பிள்ளைகள் யாருடைய ஆறுதலும் அங்க பயனளிக்காது, என உயிர் பிரிய போகுது, கடைசி நேரம். அந்த நேரத்தில் மலக்குகள் வந்து சொல்வார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் உங்களோட இருப்போம். மலக்குகள் சொல்வார்கள், உங்களுடைய நேசர்கள் தோழர்கள் நாம், உங்களுக்கு விரும்பியவைகள் அனைத்தும் அல்லாவிடம் இருக்கிறது என்ற ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்கும். எந்த இடத்துல தெரியுமா? யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத, கதி கலங்கி போகின்ற, கால்கள் கால்களோடு பின்னிக் கொள்கின்ற, சுபஹானல்லாஹ், தொண்டை குழியெல்லாம் காய்ந்து விடுகின்ற, பார்வைகள் மேல் நோக்கி விடுகின்ற அந்த இடம், அங்கு மலக்குகள் வந்து இந்த ஆறுதலை சொல்வாங்க. யாருக்கு தெரியுமா? இவர்கள் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்களோ, என்ன சோதனை வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் உறுதியாக இருப்பேன், நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற உறுதியோடு செயல்பட்டவர்கள், அந்த உறுதிக்குரிய வழிகாட்டல்கள் முன்மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலிடம் நமக்கு இருக்கிறது. அந்த இல்மை நானும் நீங்களும் பெற வேண்டும். இதற்காக மோட்டுத்தனமாக ஒன்றை விலை கொடுத்து வாங்குவது என்பதல்ல நான் சொல்ல வருவது, உங்களுக்கு வீணா போற பிரச்சனை விலை கொடுத்து வாங்குறது அல்ல, மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருத்தல், அதை நாம் சரியாக விளங்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையிலே நாம் சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் என்பது மூமினுடைய வாழ்க்கையில் சாதாரணமானது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துவாக்கல்ல ஒரு முக்கியமான துவா தான் என்ன, வஜ் அலில் மௌத்த ராஹ தல்லி மின்குள்ளி ஷர், அப்படி அவங்க கேட்டாங்க முஸ்லீம்ல வாரிசு. யா அல்லாஹ், மௌத்தை எனது எல்லா தீமைகள், எல்லா நெருக்கடிகள், எல்லா தீங்கு கஷ்டம் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எனக்கு மௌத்த ராகத்தாக்கு, நிம்மதி. அப்பதான் மூமின் நிம்மதி அடையக்கூடிய இடம். ரசூலுல்லாஹி சொல்றாங்களே, அல் முஸ்தரி வல் முஸ்தராஹு மின்ஹு, ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒன்று முஸ்தரி அல்லது முஸ்தராஹு மின்ஹு. முஸ்தரி என்ற யாரு? முஸ்தரி என்றா அவர் நிம்மதி பெற்று விட்டார், நிம்மதி. ஒரு மூமினுடைய உயிர் பிரியும் பிரிதால் அவர் நிம்மதி, அவர் நிம்மதி அடைகிறார். முஸ்தரி நிம்மதி அடைந்து விட்டார். வல் முஸ்தராஹு மின்ஹு, அவர் அநியாயக்காரன்டா உலகம் அவரை விட்டு நிம்மதி பெற்று விட்டது, கால்நடைகள் மரங்கள் இவைகளெல்லாம் அவனை விட்டு நிம்மதி பெற்று விட்டன. மூமின் யாரு? மூமின் உலகத்துடைய நெருக்கடிகள் கஷ்டங்கள் அனைத்தை விட்டு நிம்மதி பெற்று விட்டார். ஏன்? அவர் கபர்ல கொண்டு போய் வைக்கப்படுவார், கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வார், அவர் ஒரு புது மாப்பிள்ளை போன்று அவருக்கு தூங்குமாறு சொல்லப்படும், அவருக்கு சொர்க்கத்திலிருந்து வாயில் சொர்க்கத்திலிருந்து விரிப்பு, சுபஹானல்லாஹ், ஒரு நிம்மதியான தூக்கம் எழுப்பப்படும் வரை. இது ஒரு மூமினுடைய ராகத்தான வாழ்க்கை. எது? கபரில் கொண்டு போய் வைக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் நோயிலே வேதனைப்பட்டுக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற போது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, தனது அருமை மகளை ஃபாத்திமாவை பார்த்து சொல்கிறார்கள், ஃபாத்திமாவே உமது தந்தைக்கு இன்றைக்கு பிறகு கஷ்டம் கிடையாது சொல்றாங்க, இந்த நாளைக்கு பிறகு உமது தந்தைக்கு கஷ்டம் இல்லை. என ரசூலுல்லாஹி வாழ்க்கையில தான் கடைசி நாள் இந்த உலகத்தில், சுபஹானல்லாஹ். எனவே நர்மையான சகோதரர்களே, இந்த உண்மையை யதார்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மூமினுடைய நிம்மதியான வாழ்க்கை கபர், அதுதான் நிம்மதி. நாம் அதுவரை என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக செயல்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.